கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினரவர்களே, இன்றைய தினம் தற்போது பெருந்தோட்ட மக்கள் எதிர்நோக்கும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பிலான சபை ஒத்திவைப்புகளை பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்ற கௌரவ மனோகணேசன் அவர்கள் மற்றும் அதனை ஆமோதித்திருக்கின்ற கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இன்றைய இந்த தலைப்பை நான் வரவேற்றுக் கொண்டு, மிக முக்கியமாக இந்த நாட்டிலே பேசப்படுகின்ற ஒரு மக்கள் சமூகமாக மலையக மக்கள் பெருந்தோட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் 200 ஆண்டுகளுக்கு முதல் இந்த மண்ணிற்கு வருகை தந்தார்கள். கட்டாயமாக வலுக்கட்டாயமாக இவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். இவ்வாறு அழைத்து வரப்பட்டு அவர்கள் வேலைகளுக்காக தோட்டங்களிலே வேலைகளுக்காக அமர்த்தப்பட்டு இலங்கை என்கிற நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதிலும் இலங்கை என்கிற நாட்டினுடைய முதுகெலும்பை நிமித்துவதிலும் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றியவர்கள் எங்களுடைய இந்த மலையக மக்கள். இவ்வாறான மலையக மக்கள் 200 ஆண்டுகள் கடந்து இந்த நவீன உலகத்திலே அவர்கள் என்ன வளர்ச்சியை கண்டிருக்கிறார்கள், எந்த வகையிலே வளர்ந்திருக்கிறார்கள், இப்பொழுதும் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் இந்த அரசாங்கத்தினால் பூர்த்தி செய்யப்படுகிறதா என்று கேட்டால், உலகத்திலே இதே காலகட்டங்களில் போன மக்களையும் நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலே இருந்து ஆதிலட்சுமி என்கிற கப்பலுக்கு ஊடாக தலைமன்னார் வரை கொண்டு வந்து இறக்கப்பட்ட மக்கள் நடைபாதை கால்நடையாகவே மலையகம் வந்தார்கள். அவர்கள் வருகிற பாதைகளில் எல்லாம் இந்தியாவிலும் சரி அல்லது இந்த இலங்கைக்குள் தலைமன்னாரிலிருந்து மலையகம் செல்லும் பாதைகளிலும் அவர்கள் எத்தனை பேர் இயற்கையின் உபாதைகளால் இறந்து போனார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் படித்து பார்க்கிறோம். இவ்வாறெல்லாம் பெரும் சுமைகளை சுமந்து இந்த மண்ணுக்கு வருகை தந்த இவர்கள் இந்த மண்ணை வளப்படுத்தினார்கள். ஆனால் 1983 நடந்த இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணத்து மண்ணிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையிலே நடந்த ஒரு போர் நடவடிக்கை காரணமாக முதலிலே பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய மலையக சகோதரர்கள். குறிப்பாக மலையகத்திலே வாழ்ந்த சகோதரர்கள் கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட தமிழர்கள் அங்கே இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். எந்த ஆயுதங்களும் தூக்காத, ஆயுதம் பற்றி சிந்திக்காத மலையக சகோதரர்கள் 2000 மேற்பட்டவர்கள் தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கினார்கள், சொத்துக்களை இழந்தார்கள். கிட்டத்தட்ட 160,000 மேற்பட்ட மலையக தமிழர்கள் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வடக்கு கிழக்கு பகுதிகளை நோக்கி நகர்த்தப்பட்டார்கள். கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டக்கிழப்பு மண்ணிலும் அவர்கள் பெருமளவிலே குடியேறினார்கள். இது ஒரு வரலாறு. இவ்வாறு இந்த மக்கள் இருப்பதற்கு யார் பொறுப்பு கூறுவது? யார் இந்த மக்களுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் இல்லாமல் இருப்பதற்கான அடித்தளத்தை உருவாக்கியவர்கள் யார்? குறிப்பாக இந்தியாவிலே பாண்டிச்சேரி மாநிலம் இருக்கிறது, இப்பொழுதும் அது பிரான்சினுடைய கொலனியாக இருக்கிறது. இந்தியாவிலே இருந்து சென்று மொரிசியஸிலே குடியேறியவர்கள் இன்று சுதந்திரமாக வாழுகின்ற ஒரு இனமாக தங்களை அங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். மலேசியாவிலே வாழ்ந்த தமிழர்கள் இங்கே அங்கே தாங்கள் சுதந்திரமான மனிதர்களாக தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். ஆனால் இலங்கையிலே வந்த எங்களுடைய மலையக தமிழர்கள், இந்தியாவிலே இருந்து வந்த தமிழர்கள் இன்றும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சொந்த வீட்டிலே கொண்டு செல்வதற்கு கூட மிகப்பெரிய பிரயத்தனத்தை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்றைக்கும் வீடு இல்லாத மக்கள் எத்தனை பேர்? எவ்வளவு 200 ஆண்டுகள் கடந்து லயன்களிலேதான் அந்த மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அந்த மக்களுடைய உரிமையை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்தியாவினுடைய அடிப்படை இலங்கையிலே ஒரு மனநிலை இருக்கிறது. அதனைத்தான் அரசியல் ஆய்வாளர் மூனா திருநாவுக்கரசு அவர்கள் குறிப்பிடுகிறார். இங்கே இந்தியா மீது இருக்கிற அச்சமும் இந்தியா மீது இருக்கிற கோபமும், சிங்கள பௌத்த சிந்தனையாளர்களிடம் இந்தியா மீது இருக்கிற அச்சம்தான் அடிக்கடி இலங்கையில இனப்பிரச்சனைக்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் 83 எங்களுடைய மலையக சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் இல்லாமல் செய்யப்பட்டார்கள். பிரித்தானிய அரசாங்கம் இவர்களை கொண்டு வந்தது. ஆனால் பிரித்தானியா இங்கிருந்து போகும் பொழுது அந்த மக்களுக்கான ஒரு சுதந்திரத்தை உருவாக்க தவறு இருந்தது ஒரு வரலாற்று தவறு. அதே போல 200 முதல் வந்தவர்கள் 100 கடந்து சாஸ்திரி ஸ்ரீமா ஒப்பந்தத்தின் மூலம் கிட்டத்தட்ட 800,000 மக்கள் இங்கிருந்து திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். இது இந்தியா விட்ட ஒரு வரலாற்று தவறு. அந்த 800,000 மக்களை இந்தியா அந்த நேரத்தில் எடுத்திருக்க கூடாது, அதுவும் கூட ஒரு வரலாற்றினுடைய தவறு. இவ்வாறெல்லாம் நடந்து வந்து நாங்கள் ஒரு கடந்து வந்திருக்கிற பாதையிலே இன்றைக்கு மாறி மாறி வந்த சிங்கள பௌத்த அரசுகளும் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையினுடைய குடியுரிமையை, சொந்த காணியை, அவர்களுக்கு குடியிருப்பதற்கான காணியை, குடியிருப்பதற்குரிய வீட்டை வழங்குவதற்கு இன்னும் சிந்தனையிலேயே இது இந்த நாட்டுக்கு ஒரு வெட்கக்கேடாக இல்லையா? சுதந்திரம் பெற்றிருக்கிறது, 75 ஆண்டுகள் கடந்திருக்கிறது என்றெல்லாம் இந்த நாட்டின் தலைவர்கள் முழங்குகிறார்கள். இந்த நாட்டினுடைய தலைவர்களுடைய சிந்தனையிலே நீங்கள் ஒரு மக்கள் குழுமம், கிட்டத்தட்ட இன்றைக்கு 14 லட்சங்களுக்கு மேற்பட்ட மக்களில் ஒரு தொகுதி பெரும்பான்மையான மக்கள் சொந்த காணி இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்றால், அந்த மக்களுக்கான ஒரு காணியை, வீட்டை வழங்க முடியாத அரசாங்கம் வெட்டி தலைகுனிவதை தவிர வேறு என்ன உங்களுக்கு இருக்கிறது? தயவு செய்து சிந்தியுங்கள். இனியாவது இந்த கால வரலாற்றை, இந்த சிங்கள பௌத்தத்தை நேசிக்கின்ற, புத்த பகவானை வணங்குகின்ற, சிங்கள மதத்தை பின்பற்றுகின்ற பௌத்த சிந்தனை உள்ளவர்களே, நீங்கள் முதல்ல சிந்தியுங்கள். சிந்தித்தால் தான் இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க முடியும். வெறுமனே அவருடைய வைத்தியசாலை வசதி, போக்குவரத்து வசதி, அல்லது அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்வதல்ல. அடிக்கடி அங்கே பஸ்கள் புரழுகின்றன, பள்ளங்களிலே விழுகின்றன, விபத்துக்கள் நடக்கிறது. அந்த மக்களுடைய வாழ்க்கை உயிருக்காக அவர்கள் ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள். சரியான போக்குவரத்து இல்லை, சரியான பாதை கட்டமைப்பு இல்லை என்பதைத்தான் அடிக்கடி மலையகத்திலே நடக்கின்ற விபத்துக்கள் வடிவாக புலப்படுத்துகின்றன. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே வலியுறுத்துவது, நாங்கள் 200 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் என்று சொன்னாலும், ஒரு காலகட்டத்தை கடந்து வந்திருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இந்த 200 ஆண்டுகள் கடந்த ஒரு நடைப்பயணத்தை தேசிய கிறிஸ்தவ மன்றமும் எங்களுடைய தேசிய தந்தை சிவநாயகம் அவர்களுடைய அறப்பணி நிலையமும் சேர்ந்து ஆரம்பித்த பொழுது ஆசிரியர் நிலாந்தன், எழுத்தாளர் பத்திய எழுத்தாளர் நிலாந்தன் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த 200 ஆண்டு காலத்தில் இந்த மலையக தமிழர்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு கூறுவது யார் என்று. பிரித்தானியா, இலங்கை அரசு, இந்தியா, ஏன் ஈழத் தலைவர்களாக இருந்த எங்களில் கூட சில பேர் பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த காலத்தினுடைய தேவையை சரியாக உணர்ந்து மலையக தமிழர்கள் தோட்ட தொழிலாளர்கள் என்பது அல்ல, அத்தோட்டத்தில் இருக்கிற பெருந்தோட்ட மக்களுடைய அடிப்படை வசதிகள் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு அவர்கள் மனிதர்களாக இந்த மண்ணிலே வாழ்வதற்கான அடிப்படை தளம் இடப்பட வேண்டும் என்பதையே மீண்டும் மீண்டும் நாங்கள்
வலியுறுத்துகிறோம். You have 10 minutes.
Mulusune gar mantumani mana ganesan mantuma genapu yojanawa me yojanata samawama yojana me issella genawa me watukare janatawata ara taman inna tanta address ekak labal dima sambandhawat utumage honda yojanawak me yojanawat ekka balanakota metumage me yojanave thiyena me ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල සම්බන්ධව 1992 අංක 58 දරන ප්‍රාදේශීය ලේකම් වරුන්ට බලතර පැවරීමේ පනත ප්‍රකාරව ශ්‍රී ලංකාවේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස බෙදා වෙන් කර ඒ අනුව පරිපාලන විමධ්‍යගත කර පවත්වාගෙන යනු ලැබේ. මේ වන විට වතු සමාගම් අයත් වන සියලුම භූමි ප්‍රදේශ සීමා නිර්ණය කර ඇති අතර එම ප්‍රදේශ තුළ සාමාන්‍ය ජනතාවගේ පරිපාලන අවස්ථා, සුබසාධන අවස්ථා සහ රජයේ ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කිරීම අදාළ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල මැදිහත් වීමෙන් සිදු කරනු ලබනවා. ඒ වගේම අපි බලාපොරොත්තු වෙනවා ගර්මුල්සනේ මන්තුමනි, ප්‍රාදේශීය පරිපාලනයේ පහසු කිරීම සඳහා දේශපාලන අධිකාරියේ සිවිල් සංවිධාන සහ මහජනතාවගේ ඉල්ලීම් මත මෙම පරිපාලන ඒකක තවදුරටත් සීමා නිර්ණය කිරීමට අවශ්‍ය ක්‍රියාමාර්ග ගැන ඇති අතර ජංගම සේවා මගින් වතුකරේ ජනතාව වෙත ලබා දෙන සේවා තවදුරටත් පුරුල් කිරීමටත් දිස්ත්‍රික් ප්‍රාදේශීය සහ ග්‍රාමීය මට්ටමින් පහසුකම් සම්පාදනය කරමින් ඒ ජනතාවගේ අවස්ථාවෙන් ඉෂ්ට කරන්න දැන් මේ වෙනකොටත් රජයෙන් සහනාධාර දෙනවා නම් වතුකරේ ජනතාවට ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය හරහා අපි දෙනවා. දැන් අස්වසුම් බැලුවහම අස්වසුම් වැඩිම ප්‍රතිලාභයක් ඒ වතුකරේ ජනතාවට ලැබිලා තියෙනවා. එක්කම මෙතුමා ඒ කාලෙම වතුකරේ ජනතාවගේ ඉල්ලීම සැලකිලිගෙන අඹගම ප්‍රාදේශීය සභාවට අයත් බලපදේශයේ මස්කෙලිය, කොටගල, නෝඩ්, ආගරපතන යන ප්‍රාදේශීය සභා බලපදේශ 4කට සීමා නිර්ණය කොට නව ප්‍රාදේශීය සභා 4ක් ස්ථාපිතය කර ඇත. ඒවට අවශ්‍ය කරන පහසුකම්ුත් දැන් මේ ළඟදිත් ඒවේ අවශ්‍ය කරන පහසුකම් අපි ලබලා දුන්නා. මින් ඉදිරියටත් තවදුරටත් වතුකරේ ජනතාවට සේවය ලබා දීම සඳහා ප්‍රාදේශීය සභා තවදුරටත් පුළුල් ලබා දීමට අවශ්‍ය නම් දැනට ප්‍රකාශයට පත් කර ඇති පළාත් පාලන මැතිවරණ සම්බන්ධයෙන් නිශ්චිත තීන්දුවක් ලද පසුව ලැබෙන යෝජනා සැලකිල්ලටගෙන අපි බලනවා තවත් එහෙම අවශ්‍යතාවයක් තියෙනවා නම් ඒ දේත් කරන්න. ඒ වගේම අපේ පළාත් පාලනේ අර අලුත් නිර්ණය කමිටුව හරහා යම් යම් ප්‍රශ්න ඇති වුණා ඒ කොට්ටාස වෙන් කරනකොට මේ සියලු දෙනාම ඒක දන්නවා. ඒ නිසා තමයි අපි ඒ කටයුත්තේදී ඒ කොට්ටාස ඒ විදිහට වෙන් කරොත් ජාතීන් අතර ආගම් අතර කුල අතර ප්‍රශ්නයක් ඇති වෙනවා කියලා කිව්වේ. ඒ අපි කොයි වෙලාවකත් ඒ ජාතීන් අතර ප්‍රශ්නයක් ඇති වෙන කටයුතු කරන්නේ නැහැ. ඒ වගේම මේ වතුකරේ ජනතාවට අවුරුදු 200කින් තමන් ඉන්න තැනට තමන්ට ඇඩ්‍රස් එක ලැබුණ නැහැ කොහොමද මේ යෝජනාවකුත් ආවා. ජීවන්ත තොණ්ඩමන් නැමැතුමා හැම වෙලෙම හම්බුනාම අපෙන් අහනවා ඒක ඉක්මනින් හදලා දෙනවද කියලා. ඒ වැඩේ අපි දැන් අගමැතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් වෙනම අපේ අමාත්‍යංශයේ සියලු දෙනාම ගහලා රැස්වීමක් පැවැත්තුවා. රැස්වීමක් පවත්වලා අපි කිව්වා ඉතාම ඉක්මනින් එයාට තමන්ට ලිපිනයක් ලැබෙන විදිහට කටයුතු කරන්න කියලා අපි රමේෂ් පතිර නැමැතුමාගෙන් ඉල්ලීමක් කරා. වතු සමාගම් හරහා ඒ අවශ්‍ය කරන සහයෝගය අපට ලබලා දෙන්න. එතකොට අපි බලාපොරොත්තු වෙනවා ඉක්මනින්ම එයාට තමන්ගේ නිවසට ලිපියක් ඒ වගේම ලැබෙන විදිහට ඒ කටයුත්ත කරන්න. මොකද ඒක ප්‍රාදේශ සභාවට විශේෂයෙන්ම අයිති දෙයක්. ප්‍රාදේශ සභාවට පුළුවන් මෙතෙක් කල් කොහෙවත් ඇඩ්‍රස් එකක් ලියාපදිංචි කරන්න නැහැ කිසි කෙනෙක්. අපි දැන් මේ මන්ත්‍රීතුමාලා අලුතෙන් ගියක් ඇදුවොත් එයා ඇඩ්‍රස් එක දැම්මම ඇඩ්‍රස් එකට ලිපියක් එවනවා. හැබැයි අපි ඒ වෙනුවට මේක මැදිහත් වීමක් වෙලා එහෙම ලිපියක් ලැබෙන්නේ නැති අයට ලිපියක් ලබලා දෙන වැඩපිළිවෙලක් ඉතා ඉක්මනින් හදලා මේ අවුරුදු ගාණක් තිස්සේ තිබිච්ච ප්‍රශ්නේ අපි විසඳන්න ගරු මන්ත්‍රීතුමනි කටයුතු කරනවා. ඒ වගේම මේ ඔක්කොම වතුකරේ කතා කරනකොට මගේ දිස්ත්‍රික්කේ මට ලොකු ප්‍රශ්නයක් වෙලා මම මේටි ඉස්සලා අසුකු මේ පාර්ලිමේන්තුවේ කතා කරා. ඩීප්ලින් වත්ත කියන වත්තේ තිබිච්ච පාසල නායකයා ගිලා බැස්සා. ඒ වෙනුවට පාසලක් හදන්න ඩීප්ලින් වත්තෙන් ඉඩම් අක්කර දෙකක් ඉල්ලුවාම ඒක දුන්නේ නැහැ. මම ගිය සතියේ එතෙන්ට ගියා කෝවිලේ. ඒ කෝවිලත් මම තමයි මැදිහත් වෙලා හදලා දුන්නේ. එතන තියෙන බහුකාර ගොඩනැගිල්ලේ සියලුම පන්ති දාලා 10 පන්ති යනකම් පන්ති ටික දාලා බහුකාර ගොඩනැගිල්ලේ ඒ දරුවෝ අධ්‍යාපනය ලබන්නේ. මම අපේ රමේෂ් සමත්තුමාට කතා කරලා කිව්වා අපට ඉක්මනින්ම ඒ ඉඩමෙන් දෙකක් බැයි නම් අක්කර භාගයක් හරි නිදාස් කරලා දෙන්න මේ දරුවන්ට ඉගෙන ගන්න පන්ති කාමර කීපයක් හදලා දෙන්න කියලා. ඉතින් දැනට ඒකට අවශ්‍ය කරන අනිත් පහසුකම් මම ලබලා දෙන්න පළාත් සභාවට කිව්වා. අපට ඒ වගේ ගැටලු තියෙනවා. සිංහල කොට ඉහළ කොටස කියලා ධර්ම මන්ත්‍රමනේ ද්‍රවිඩ දරුවෝ 31 දෙනෙක් එකේ ඉඳන් පහ දක්වා ඉස්කෝලයක් කියලා නම් හදාගෙන ඉටරෙදි ගහලා ගමේ වත්තේ වැඩ කරන අය තමයි ඉගෙනුවේ. නීති අනුකූල ඉස්කෝලයක් නෙමෙයි. පහේ පන්තියෙන් පස්සේ පල්ලෙහා තියෙන ඉස්කෝලට තමයි දරුවෝ ආවේ. මම එදා පළාත් සභාවේ ඉන්න කාලේ අලුත් ඉස්කෝලයක් හදලා ඉස්කෝලේ අපට සිංහල කොට විද්‍යාලයේ ඉහළ කොටස විද්‍යාලයක් හදලා අද ළමයි ඉගෙන ගන්න පාසල බවට අපි පත් කළා දියලා තියෙනවා. ඉතින් අපි මේ ද්‍රවිඩ ජනතාවට ආදරේ ඒගොල්ලෝ මේ රටේ මිනිස්සු ඒ දරුවන්ටත් ඉගෙන ගන්න ඕන. මම හැමදාම කියන්නේ අම්මා තාත්තා කිරිකැපුවක් දරු කැඩුවක් දරුවා ඒ වෙලෙට යවන්න එපා උගන්නලා මේ රටේ ඉහළම තැනකට යවන්න කියලා. ඉතින් මේ ද්‍රවිඩ දරුවොත් එකයි සිංහල දරුවොත් එකයි මුස්ලිම් දරුවොත් එකයි අපි ඔක්කොම එයට උදව් කරනවා. සා ද්‍රවිඩ ජනතාවගේ ගැටළු ප්‍රශ්න විසඳන්න අපිටත් උවමනාවක් තියෙනවා. දැන් මගේ ප්‍රදේශයේ මම හැමදාම යනකොට ගලතුරු වත්තේ ලයින් කාමර පෙළියක් ගාවමයි යන්නේ. ඒකට මම එදා ඉඳන්ම කියනවා ඔය නුවරඑළිය හදනවා වගේම අර අපේ එහෙත් තට්ටු නිවාසයක් හරි හදලා දෙන්න කියලා. දැන් ගොඩක් ඒවා බැලුවහම කඳුකරයටත් හම්බෙනවා. එක එක ප්‍රොජෙක්ට් වලටත් හම්බෙනවා. හැබැයි ඒ අය කෑ ගැහුවට අපේ දිස්ත්‍රික්කයක ඇවිල්ලා බැලුවහම අපේ දිස්ත්‍රික්කවල ඉන්න ද්‍රවිඩ ජනතාවට ඒක ලැබෙන්නේ නැහැ. ඒක නිසා අපි කියනවා මොනා හරි ආවහම අපේ දිස්ත්‍රික්කයේ ඉන්න ද්‍රවිඩ ජනතාවට ඒවා ලබලා දෙන්න කටයුතු කරන්න කියලා. ඒක නිසා විශේෂයෙන්ම මේ ගැටළු ප්‍රශ්න විසඳන්න අපිට ඒ අවශ්‍යතාවය තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමනි. අගමැතිතුමා මේ සම්බන්ධව විශේෂ අපේ අමාත්‍යංශයේ හැටියට ඒ වගේම එතුමා රටේ අගමැතිවරයා හැටියටත් උදෙත් මට කිව්වා මේ කරුණු සම්බන්ධව එතුමා මේ ස්ථාන නැතුණත් ඒ ගැන හොයලා බලලා අවශ්‍ය කරන කටයුතු කරන්න කියලා. අපි ඉදිරියේදී බලාපොරොත්තු වෙනවා තමුන්නාන්සලා අපි ඔක්කොම ඉල්ලන්නේ එක දෙයයි. එයාට පහසුකම් ලබලා ඒ අයත් මේ රටේ පුරවැසියෙක් හැටියට ජීවත් වෙන්න පුළුවන් සියලුම දේ ලබලා දෙන්න කියලා. ඉතින් අපි ඔක්කොගේම ඡන්දේ දෙකක් අපි හදුවන ගරු ගර්මන්තුම අපි දැන් කීපයක් කරා. දැන් අපි බලාපොරොත්තු වෙන ඉතුරු එකක් ඒ අවශ්‍ය කටයුතු දැන් කරගෙන යනවා.
ඉල්ලන්න එපා.
එතකොට අපි දැන් ඒ කරපු ටිකත් ඉතුරු ටිකත් අපි දැන් ඒ අවශ්‍ය කරන කටයුතු කරගෙන යනවා. ඉතින් අපි බලාපොරොත්තු වෙනවා ඒ ජනගහනය අනුවත් එක්ක කටයුතු කරන්න ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයක් කඩනකොට ඒ අවශ්‍ය ක්‍රමවේදයක් තියෙනවා. ඒ විදිහට ඒ කටයුත්ත ඉෂ්ට සිද්ධ කරන්න. ඒ නිසා
තමුන්නාන්සලා
කඩලා සීමා නිර්ණය කරලා ගෙසර් කරා. අපි කරේ ඒවා අපේ ආණ්ඩු කාලේ කරේ 2019 අවසානාවට අපේ ආණ්ඩුව ගියා. හැබැයි අගවත්තුම බේරුණා. එතන ජනමති වුණා. ඉච්චරයි. ඒ නිසා දැන් ගරි කරන්නේ කමන්නේ. අපිට මල් මාලේ එපා. ක්‍රෙඩිට් එක එපා. ඔහොම ලබා ගන්න. මල් මාලේ දාගන්න ප්‍රශ්න ඒ කරලා දෙන්න. මොකද මන්ත්‍රීතුමා මගේ මේ යෝජනාවේ තේමාව උනේ රාජ්‍ය පරිපාලනය තුල ශ්‍රී ලංක රාජ්‍ය පරිපාලනයට අපි ගේන්න කියලා. අපි රටෙන් පිට යන්න කැමති නැහැ. අපි ශ්‍රී ලංකාව වෙන්න ඕන. අපිට ඕන ඒකයි. consider as sri lankans thinga taaje paripalana thula geenda eka avasthana laba denna obathuma
pratiwareya
obathuma
bohoma
isthuti ona vena mona karmanthuma ekai man kiyuwe rajya paripalane thula me sielu denata ekaha samana api salakenawa e wage me pradeshiya lekam karyalayak unahama eka avashya karana sielum pahasukama labala denna ona gasset karata madi ape manthuma api e pradeshiya lekam ona karyamandale ona api dan ek keepayak kara e avashya karana katiyutu karagena yanawa
ta vinadiyak kalayak thiyena man
e ekama ගරු මුළුසනේ මන්තුමනි මේ 17 වෙනිදා මේ විශ්‍රාම යනවා පාර්ලිමේන්තුවේ වේතදාරි දෙපාර්තමේන්තුවේ මේ සභාගර්භයට අනුයුක්ත වසර 39ක් සේවය කරපු අපේ මේ එසෙත් සමරකෝන් මහත්මයා එතුමා 17 වෙනිදා විශ්‍රාම යනවා. එතුමාට මේ පාර්ලිමේන්තුවේ මමත් අවුරුදු 12ක් විතර කාලයක් හිටියා. නිසා එතුමාගේ විශ්‍රාම දිවියට ආණ්ඩු පක්ෂයේ අපි සියලු දෙනාගේම සුබ පැතුම් එක් කරමින් එතුමාට හොඳ විශ්‍රාම දිවියක් ගත කරන්න ලැබේවා කියා ප්‍රාර්ථනා කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරමි.
බොහොම ස්තුතියි ගරු ලලිත් එල්ලාවල මැතිතුමා. ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් තියෙනවා.
මට විනාඩි 8ක් කියලා තිබුණේ.
නැහැ. මට අඩු වෙලා 5ට ඉතුරු වෙලා තියෙනවා. ඔබතුමා කතා කරන්න අවශ්‍ය.
මුලස්සනේ රුඩම මන්තුමනි මම පළමුව අපේ මනෝ ගණේෂන් මැතිතුමාට ස්තුතිවන්ත වෙනවා මේ යෝජනාව පාර්ලිමේන්තුවට ගෙනීම පිළිබඳව. ඒ වගේම මම අපේ ජීවන්ත ඔණ්ඩමන් ඇමතුමාටත් ස්තුතිවන්ත වෙනවා මේ අවස්ථාවේදී මේ දවස් පුරාම ඉඳීම පිළිබඳව. ඒ වගේම රමේෂ් පතිරණ මැතිතුමාටත් ස්තුතිවන්ත වෙනවා මේ දවස් පුරාම මේ යෝජනාව සම්බන්ධව මන්ත්‍රීවරුන්ගේ අදහස් දැන ගැනීම සඳහා ඉදින් පිළිමව. ඉතින් මම මේක දකින්නේ පැහැදිලිවම අර අනිත් මන්ත්‍රීවරු කිව්වා වගේම මෙතන මේකට අදාළ වෙන කැබිනට් ඇමතිවරු ටිකවක්වත් මෙතන හිටියා නම් හොඳයි කියලා හිතෙනවා. මොකද දරුව ඇමතිතුමනි අපි දන්නවා මේ අපි කතා කරන එක දෙයක්වත් හැන්සාට් ගත වුණාට ඒ ඇමතිවරු අරගෙන කවුරුවක්වත් මේ හැන්සාඩ් අරගෙන බලලා මේවට උත්තර සපයන්නේ නැහැ. මේක ඒක නිසා මම හිතනවා මගේ හිතේ ජීවන්ත ඔණ්ඩමන් ඇමතිතුමාට වක්වත් නැත්නම් රමේෂ් පතිරණ ඇමතිතුමාට වක්වත් තනියෙන් විසඳන්න පුළුවන් කාරණයක් නෙමෙයි. මේක අපිට පුළුවන් විදියට අපි මේවට ප්‍රශ්නවලට උත්තර යම් තාක් දීලා තියෙනවා. නමුත් ඒ ප්‍රමාණය අපි ආපස්සට බැලුවාම ඒ ප්‍රමාණයේ ඒ අයට ලොකු අසාධාරණයක් වෙලා තියෙනවා. මොකද අපේ පැතිවල ගත්තාම මේ වතුවල ඉන්න ජනතාව මම දන්නවා මගේ ආසනයේම පාසල් තියෙනවා ද්‍රවිඩ මාධ්‍යෙන් උගන්නන පාසල් වතු පාසල් මගේ තේ අවුරුදු 70ක් 80ක් විතර ඇති ඒ සමහර පාසල් පටන් ගන්නවා. ඒ පටන් ගත්ත දවසේ ඉඳන්ම ඒ පාසල් වල ඉංග්‍රීසි උගන්වන්න ගණිතය උගන්වන්න විද්‍යාව උගන්වන්න ගුරුවරු නැහැ. ඉතින් කොහමද දරුවේ කෝලවල් පාස් වෙන්නේ මේ තුනම නැහැ. ඉතින් මේක මහා අසාධාරණයි. ඇත්තටම මම හැමදාම කියන්නේ මේ වතුකරේ ජනතාව LTT නොවෙච්ච එකයි පුදුමයි. මොකද ඒ තරම් මහා අසාධාරණක් එයාට උනේ. අද ඒ වගේම තමයි මම කියන්නේ අපේ රමේෂ් පත්‍රනායක ගරු ඇමතුමනේ, ඔබතුමාව මම පෞද්ගලිකව මම බොහොම ගරු කරන චරිතයක්, ඔබතුමාගේ පියාණන් ඒ බොහොම ගරු කරන චරිතයක්, ඔබතුමාට බොහොම අනාගතයක් තියෙන ගරු අමාත්‍යවරේ. එයින්ද ඔබතුමා ඉතිහාසගත වෙනවා. මේක ඔබතුමා මේක යම් මෙන්න මේවට තමයි කොමිෂන් දාන්න ඕන. මේ අයට වෙලා තියෙන අසාධාරණයට මෙන්න මේ අසාධාරණයට කොමිෂන්ක් හරි දාලා මේ කමිටුවක් පත් කළා. මේක තවත් අද කතා කරපු මේ දේවල් මේ හැන්සාට් එකේ පැත්තකට වෙලා තියෙන්නේ නැති වෙන්න ඔබතුමාගේ කාලය තුල මේ ප්‍රශ්නෙට විසඳුමක් දෙන්න කියන ගෞරවණීය ඉල්ලීම කරනවා. ඔබතුමා ඉතිහාසගත වෙනවා මේ ද්‍රවිඩ ජනතාවට, වතුකරේ ඉන්න ජනතාවට මේ ප්‍රශ්නෙට උත්තරේ සැපෙවුවොත්. ජීවන්තොන්නෝ නැමතුමාගෙන් මං ඉල්ලන්නේ ඒකයි. මේක ඉතිහාසගත වෙන ප්‍රශ්නයක්. මොකද හේතුව අපි දන්නවා මේ නිවාසවල, මේ වතු නිවාසවල අපි ගෙයක් හදලා දෙන්න පර්චස් 10ක් වත්තෙන් ඉල්ල ගන්න ගියොත්, පර්චස් 5ක් ඉල්ල ගන්න ගියොත් මම දන්නවා මේ කාලය තුල මම එක අහිංසක මිනිස්සෙකුට පර්චස් 5ක් වත්තෙන් ඉල්ලන්න ගියා. අද වෙනකම් මට ඒකේ හදලා දෙන්න වත්තෙන් ඉල්ල ගන්න බැරුණා. මං කියන්නේ ගෙවල් හදලා දෙනවටත් ඉස්සෙල්ලා ඒ අයට ස්ථීරව පර්චස් 5ක් හෝ 10ක් වෙන් කළා දුන්නා නම් ඒ අයට පුළුවන්කම තියනවා ගේ හදාගන්න. ඒ අය පුළුවන්කම තියනවා ලයිට් ටික ගන්න.
ඔබතුමාට තව විනාඩියක්,
පුළුවන්කම තියනවා වතුර ටික ගන්න.
තව විනාඩියක් කාලයක් තියෙනවා.
ඒක නිසා මං ගෞරවයෙන් ඉල්ලා සිටින්නේ මෙන්න මේ ඉදමේ ප්‍රශ්නේ විසඳලා දෙන්න. මොකද ගේ ගෙදරට කඩා වැටෙනවා අනුතුරුදායක ගහක් තියෙනවා. කිව්වත් වතු වලින් ඒක කපලා දාන්නේ නැහැ. ඊට පස්සේ මේක කඩා වැටිලා ගේ කඩා වැටුණාට පස්සේ ඒක නැවත හදා ගන්න දෙන්නේ නැහැ. ඒක නිසා මේ ගැන දැඩිව අවධානය කරන්න. ඉතින් මේක අපි මේ පාර්ලිමේන්තුවේ 77න් පස්සේ බිහිවෙච්ච නායකයෝ සියලු දෙනා මේවට වග කියන්න ඕන. මම නම් කියන්නේ මේවට සියලු දෙනාට, අද ඒ මිනිස්සුන්ට මේවට අමතරව අද ලයිට් බිල දරා ගන්න බෑ, අර වතුර බිල දරා ගන්න බෑ. අද ඔය අස්සසුම කිව්වට අපි ගරු මන්තුමනි අන්ත අසරණ අහිංසක මිනිහට අස්සසුම හම්බ වෙලා නැහැ. ඒ මනුස්සය තවත් අසරණ වෙලා තින්නේ. මේවට ප්‍රධානම හේතුව තමයි මේ පාර්ලිමේන්තුවේ ඉඳගෙන මේ තත්ත්වයට මේ රට බංකොලොත් කරපු මැතිඅමතුරු, මේකට වග කියන්න ඕන. මොකද මේ රට බංකොලොත් කළාට මේ හොරකම් කරපු, ජාවරම් කරපු, දූෂණ කරපු, වංචා කරපු එක මැතිඅමතුරුවෙකුට මම දැකලා නැහැ කවදාකවත් දඬුවමක් හම්බ වෙනවා. අපි මේ වෙලාවේ අපි ජනාධිපතිවරුන්ගේ, අපි මේ ජනාධිපතිතුමාගේ උනත් ඉල්ලන්නේ මේ හොරකම් කරපු අයට උදව් කරන්න එපා. සමහර හොරකම් කරපු මන්ත්‍රීවරු
කාලේ අවසානය කරු මන්තුමා කතාව
අපිත් එක්ක කතා බහ කරනකොට කියන්නේ මං උසාවිය යන මාර බයෙන් හිටියේ. නමුත් ජනාධිපතිතුමා කතා කරලා කිව්වා අපිට මේම බයලතු යන්න කියලා. ඒෙන් අපිට වියෙන්ගෙන් තේරෙන්නේ මොකද්ද? මේ උසාවියට ඇඟිලි ගන්න තත්ත්වයක් තියෙන්නේ. ඒ නිසා මේක රට බංකොලොත් වෙලා මේ තියෙන්නේ.
අපේ
මේ තත්ත්වය උදා වුණේ මේ රටේ දූෂණය මංකොල්ල කාපු මේ මැතිඅමතුරු නිසා. ඒ නිසා මේකට අපිට වෙන කරන්න දෙයක් නැහැ. නීතියෙන් කවදාවත් මේ අයට දඬුවම් හම්බ වෙන්නේ නැහැ. සභාධර්මෙන් හරි දඬුවමක් ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා මේ අපේ මන්ත්‍රීවරු
දෙවියන්ගේම
අපසාදයට පත් කරපු
Honorable Jeevan Thondaman, you have 16 minutes.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, முதலாவதாக நான் கௌரவ மனோகணேசன் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு இந்த மலையக மக்கள் அவங்களோட பொருளாதாரம் மற்றும் சோசியல் ஸ்டேட்டஸை பற்றி பேசணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லியாகணும். இன்னைக்கு இருக்கிற நிலப்பாட்டில் இன்னைக்கு பல்வேறு உறுப்பினர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க, அமைச்சர்களும் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன்னா அவங்க அதை வந்து உன்னைக்கு சொன்னாங்களா இல்லையானு தெரியல, ஆனால் அவங்க எல்லாரும் சொல்றதை வச்சு பார்த்தா மலையக மக்களுக்கு கூடிய சீக்கிரம் காணி உரிமை கட்டாயம் கிடைக்கும் நான் நம்புறேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நாங்கள் வந்து சில வாரங்களுக்கு முன்னால கௌரவ அமைச்சர் ரமேஷ் பத்திரன் அவர்கள் மற்றும் கௌரவ அமைச்சர்கள் அரண் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கர் அவர்களுடையும் நாங்கள் பேசியிருந்தோம். ஜனாதிபதி கிட்டேயும் இதை நாங்கள் முன்னால் எடுத்து சொல்லியிருந்தோம். காணி உரிமை வந்து மிக அவசியம். அப்படி இருக்கும்போது இங்கே நாலு அமைச்சியின் செயலாளர்களை பேச சொல்லியிருக்காங்க. நாலு அமைச்சியின் செயலாளர்கள் பேசி கட்டாயம் கூடிய விரைவில் மக்களுக்கு காணி உரிமை 10% வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்கு. இது சம்பந்தமா நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தமா ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, இல்ல அது வந்து முழு மனசோட தெரிவிக்கல, சும்மா பொய்க்கு பேசுறாங்க. உண்மைக்கு பேசுறாங்களோ பொய்க்கு பேசுறாங்களோ ஏதோ பேசுறாங்க தானே. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 உறுப்பினர்கள் அவங்களோட கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நான் மலையக மக்கள் சம்பந்தமா என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து வரலாறு மறக்கக்கூடாது. இன்னைக்கு நான் கவனிச்ச ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து வரலாறு தெரியாம தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ரீமா சாஸ்திரி பாக்டை பத்தி பேசினாங்க. ஸ்ரீமா சாஸ்திரி பாக்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல 525,000 பேர் தான் திருப்பி இந்தியாக்கு அனுப்புறதுதான் உத்தேசம். ஆனா 1981 கணக்கீடு பிரகாரம் 280,000 பேர் தான் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் 1982 உடனே இந்திய அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க, எங்களோட அந்த காலப்பகுதி முடிஞ்சு, ஆகவே நாங்க இனிமே யாரையும் திருப்பி எடுக்க மாட்டேங்கிறோம். சில பேர் ஆளுங்கட்சி பக்கமும் சரி எதிர்கட்சி பக்கமும் சரி சொல்லியிருக்காங்க, இல்ல பல்வேறு நாட்டில் வாழ்ற மக்கள், அதாவது இந்தியால இருந்து வெளியே போய் வாழ்ற மக்கள் ஒரு அருமையான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஐக்கியம் ஆயிட்டாங்க, அப்படியே சந்தோஷத்துல குதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகமா இருக்கட்டும், தமிழ்நாட்டில இருந்து பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்காங்க. ஆனா என்ன ரீதியா போயிருக்காங்கன்னு நம்ம பார்த்தாக்கணும். சில பேர் வந்து வியாபாரத்துக்கு போயிருப்பாங்க, சில பேர் வந்து வேற விஷயங்களுக்கு போயிருப்பாங்க. ஆனா இங்க இருக்க மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கூலி தொழிலாளி, அதாவது வேலைக்காண்டி இங்க வந்தாங்க, வேலைக்காண்டி இங்க வந்து அடிமையாக்கப்பட்டாங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம ஏன்னா நம்ம வந்து பல்வேறு நாடுகளை பத்தி பேசணும்னு நானும் இந்த விஷயத்த சொல்லியாகணும். இன்னைக்கு வந்து அமெரிக்காவை எடுத்துக்கிறேன். அமெரிக்கா வந்து இப்ப உலகத்திலே லார்ஜஸ்ட் எக்கானமி, இருக்கிறதுலே பெரிய பொருளாதாரம் அங்குதான். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க கருப்பர்களுக்கும் இருக்க பிரச்சனைகள் உண்டுதான். 400 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் அது சம்பந்தமா போராட்டங்கள் நடந்துதானே இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்தந்த நாட்டில் இந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரல, தவறான வதந்திகளை நம்ம கிளப்பக்கூடாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு, இதுல வந்து எங்களோட அடையாள சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு, என்னன்னா நாங்க வந்து ஏன் பிரிவு என்ன நமக்குள்ள இந்த பிரிவினைகள் வச்சிருக்கோம், நாங்க ஏன் இந்திய வம்சாவளி தமிழர்களா இருக்கோம், ஏன் இலங்கை தமிழர்களா இல்ல, அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் கிளம்பப்பட்டுச்சு. நான் இந்த விஷயத்த வெளிப்படையாவே சொல்லுவேன், ஏன்னா இந்திய வம்சாவளி தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நடந்த அநீதி வேற, இலங்கை தமிழர்களுக்கு நடந்த அநீதி வேற, அதே மாதிரி ஏனைய சமூகத்துக்கு நடந்த அநீதிகள் வேற. நாங்க வந்து இலங்கை தமிழர்கள் எங்களை நாங்க அடையாளப்படுத்திக்கிட்டா அந்த அநீதிகள் எல்லாம் மூடி மறைக்கிற மாதிரியா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்க மலையக மக்களுக்குள்ளாரே சில பேர் ஒரு விஷயத்தை கிளப்பி இருக்காங்க, இல்ல நாங்க வந்து மலையக தமிழர்கள். நான் ஒரு விஷயம் வெளிப்படையா சொல்றேன், கலாச்சார ரீதியா நான் மலையக தமிழர் தான், அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா சட்ட ரீதியா நான் வந்து ஒரு இந்திய வம்சாவளி தமிழர், ஏன்னா என்ன வந்து இன்னொரு இலங்கையரா ஏத்துக்கல, அதை நான் வந்து ஏத்துக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இது சம்பந்தமா பல்வேறு வதந்திகளை கிளப்பி பல்வேறு தவறான கருத்துக்களை எழுப்பி இன்னைக்கு நம்ம அடையாளத்துக்கு ஒரு பிரச்சனையா தான் முடியும். இதே இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால, 10-11 வருஷத்துக்கு முன்னால ஜனத்தொகை கணக்கீடு எடுத்தாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 500,000 மக்கள் வந்து இந்திய வம்சாவளி தமிழர்கள்னு சொல்லாம இலங்கை தமிழர்கள்னு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, பதிவு செஞ்சிருக்காங்க. அது ஏன் அப்படி பதிவு செஞ்சாங்க? ஏன்னா அன்னைக்கு அந்த கணக்கெடுப்பு எடுக்க போற இந்த ஆபீசருக்கு பொறுத்த வரைக்கும் தோட்டத்துக்குள்ளார வாழ்ந்தா இந்திய வம்சாவளி தமிழர், அதே இது டவுன்ல வாழ்ந்தா இலங்கை தமிழர். எங்களோட இனத்தின் அடையாளமே ஒரு வேலையை பொறுத்துதான் இருக்கு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மலைய மக்களோட எண்ணிக்கை 15 லட்சத்துல இருந்து 18 லட்சம் சொல்லு. இதுல வந்து எவ்வளவுதான் நீங்க அலசி பார்த்தாலும் 2 லட்சம் பேர் தான் தோட்ட தொழில ஈடுபடுறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த 2 லட்சம் பேர் ஈடுபடுற தோட்ட தொழில் தான் இந்த பாக்கி இருக்க 15 லட்சம் பேரோட அடையாளம். பாக்கி இருக்கவங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம வந்து அவங்களை எப்படி சமூகத்துக்குள்ளார இழுக்கணும் தான் நம்ம பார்த்தாகணும். நம்ம வந்து நமக்குள்ளாரே அரசியல் செஞ்சுக்கிட்டு, நமக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிட்டு, நமக்குள்ளாரே ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு இருந்தா கடைசியில கஷ்டப்பட போறது அரசியல்வாதிகள் நாங்க கிடையாது, அது மக்கள் தான் கஷ்டப்பட போறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நான் தெளிவுபடுத்தி ஆகணும், ஏன்னா இந்த துறைக்காண்டி அமைச்சர்னால நான் இன்னைக்கு சபையிலும் கேள்விப்பட்டேன், சில விஷயங்கள் எழுப்பியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த கடந்த அரசாங்கத்தில் வந்து வீடு திட்டம், கடந்த அரசாங்கத்தில் வந்து வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், நான் வந்து திருப்பியும் சொல்கிறேன், இதை நான் அஞ்சாவது தடவை இந்த சபையில் சொல்கிறேன். நான் வந்து எந்த அரசியல் கட்சியையோ எந்த அரசியல் நபரையோ வெளிப்படையாக பேர் சொல்லி கூட சொல்கிறேன். முன்னாள் அமைச்சர் திகாம்பரத்து கூடயோ நான் வந்து கை காமிச்ச சொல்ல அவர் தான் தப்பு பண்ணார், அவர் ஒழுங்காக செய்யலை. இந்த அமைச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கம் வந்தாலும் கொடுக்குற நிதி ஒதுக்கீடு வந்து சரியான குறைவு. எனக்கு வந்து வந்திருக்குது 3 பில்லியன், அதுக்கப்புறம் வந்த வருஷம் 3.2 பில்லியன். இன்னைக்கு பொருளாதார நெருக்கடினால எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வராது, எப்படி நான் மக்களுக்கு உதவி செய்ய முடியும்? அது மட்டும் இல்லாமல் நான் அமைச்சராகும் போது பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா என் வயசு அப்படி 1 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் எனக்கு வந்துச்சு. அப்படி இருக்கும் போது அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கு என் கையில் காசு இல்லை. நான் வந்து ஒரு கஷ்டமான நிலையில தான் நான் இந்த அமைச்சியை பார் எடுத்தேன். அந்த அமைச்சியை பார் எடுக்கும் போது என்கிட்ட இருந்துச்சு 699 வீடுகள் முழுமையாக கட்டி. நான் கட்டிடத்தை சொல்ல, உள்ளார வந்து மின்சாரம் நீர் வசதி அதெல்லாம் அது எல்லாமே வழங்கினாதான் அது ஒரு முழுமையான வீடு. 4000 வீடுகளில் நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து அந்த டீட்டெயில்ஸ் நான் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கேன், அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. 2500 வீடுகளோட கட்டிடம் முழுமையாக முடிக்கப்பட்டுச்சு, ஆனால் மின்சார வசதி தண்ணி வசதி வெறும் 699 வீடுகளுக்கு தான் தரப்பட்டுச்சு. இப்போ நான் வந்து இப்போ சமீபத்தில் கீழே பாராளுமன்ற கமிட்டி ரூம் 2 ஒரு கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஸ்டேட் மீட்டிங் வச்சேன். கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு தான் வச்சேன். அங்கே கௌரவ உறுப்பினர் வேல்குமார் அவர்களும் வந்திருந்தார். நான் அவர்கிட்ட இதையும் எடுத்து சொன்னேன். எடுத்து சொல்லும் போது அவரும் என்கிட்ட சொன்னார், நீங்க முன்னாள் அமைச்சர்கிட்ட கேளுங்க, அது ஏன் பிரச்சனை இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா நான் அவரையும் குத்த சொல்ல மாட்டேன். ஏன்னா உண்மையான விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு தரல. நான் ஏன் எதிர்கட்சி தலைவர் மேல ஒரு விரல் நீட்டினேன்னா, ஏன்னா வீடமைப்பு அவர் கீழே இருந்துச்சு, அவர் நினைச்சிருந்தா உட்கட்டமைப்பு வசதிகள் கொடுத்துருக்க முடியும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் இங்கே உட்கார்ந்தாலும் இல்லாட்டி நாளைக்கு யார் இங்கே வந்து உட்கார்ந்தாலும் இந்த அமைச்சுக்கு கிடைக்கிற நிதி ஒதுக்கீடு ரொம்ப குறைவு, அதை நம்ம ஏற்றுக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயத்தில் நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம்னு சொல்லுங்களேன், அவங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு வந்து வெறும் 3000 மில்லியன் தான். ஆனால் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு 3000 மில்லியன் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பற்றி பெருமைப்படும். இலங்கை அரசாங்கம் நினைச்சா 3000 இல்லை 10000 மில்லியன் கூட இந்த சமூகத்துக்கு கொடுக்க முடியும், கொடுத்தா எல்லாத்தையும் கட்டாயம் மாற்ற முடியும். ஆனால் அது பண்ணணும்னா எல்லாரும் ஒன்றிணைந்து தான் செயல்படணும். அதனால தான் நான் சொல்றேன், நாளைக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து அந்த கலந்துரையாடல் வச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு கட்டாயம் அனைத்து பிரதிகளும் வந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியில 3 பிரதிகள் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி எதிர்கட்சி தரப்புல நாளைக்கு வர முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். ஆகவே நான் இன்னொரு தடவை கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து நாளைக்கு ஜனாதிபதியோட இந்த கலந்துரையாடலில் நீங்க வந்தா உங்களோட அனுபவம் உங்களோட செயற்பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். இதுல நாங்க இருக்கிறது தான் பிரச்சனைனா, நானும் ராமேஸ்வரன் அவர்களும் பின்னால் உட்காந்துக்கிறோம், இதுல என்ன இருக்கு? ஏன்னா இந்த கலந்துரையாடலை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் பிற்பாடு நம்ம எடுத்த கலந்துரையாடல். ஆனா நான் கேள்விப்பட்டேன், இது வந்து கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த நடைப்பயணம் நடக்குது, அதுக்கு அங்கீகரிக்க போறீங்க. கௌரவ மனோ கணேசன் அவர்களே, நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? இல்ல நான் கேட்கறேன்
கௌரவ மனோ கணேசன்,
கிளாரிட்டிக்கு தான்.
கௌரவ அமைச்சர் ஜீவன் துணைமன் அவர்களே, நாளை நடைபெறும் அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஜனாதிபதி நேரடியாக எனக்கு தொலைபேசியில் அழைத்து சொன்னார். நான் அவருக்கு விளக்கம் அளித்தேன். நாளை தமிழ் போக்கூட்டணி வேறொரு நிகழ்ச்சியை ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்காரத்தினாலே இதை கலந்து கொள்ள முடியாது என்று சொன்னார். அவர் ஏற்றுக்கொண்டார், பிரச்சனை முடிந்து விட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனக்கு அந்நியர் அல்லவே, அவர் 20 வருடமாக அவருடன் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்று அவர் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்றார், நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற அவ்வளவுதான் தவிர மற்றபடி பிரச்சனை கிடையாது. ஆகவே இவர் பேச்சுவார்த்தைகள் பல தொடர்ந்து நடந்திருக்கின்றது நல்லவா? நாளை ஒரு நாள் நடந்து நடக்கவில்லை, கலந்து கொள்ளவில்லை என்பதனாலே பிரச்சனை வரப்போவதில்லை. நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்க நடக்கின்றேன், ஒரு முறை கரு ஜெயசூரிய அவர்களுக்கு கௌரவம் அளிக்கும் நிகழ்வு நடந்தது ஜனாதிபதி மாளிகையிலே. நீங்கள் வந்திருந்தீர்கள், நானும் வந்திருந்தேன். நான் தான் உங்களை கையில் பிடித்து அழைத்து சென்று ஜனாதிபதியிடம் சொன்னேன், இந்த விஷயத்தில் நாங்கள் இருவருமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். பொது விஷயத்திலே கட்சி வேறுபாடு இருக்கலாம், ஆனால் ஆகவே மலையக தமிழர் இந்திய அம்சால மலையக தமிழர்களுக்காக தனியான குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொன்னேன். வடகிழக்கிலே பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது, அதில் எங்களை போட்டு குழப்ப வேண்டாம், அவர்களுக்கும் சரியில்லை எங்களுக்கு சரியில்லை, அது தனியாக பேசுங்கள், எங்கள் தனியாக பேசுங்கள் என்று
சொன்னோம்.
ஜனாதிபதி அவ்வளவுதான், மற்றபடி இது பிரச்சனை ஒன்றும் பண்ணல, இதை இதே ஒரு பெரிய பிரச்சனை ஆக்க வேண்டாம். நீங்கள் நாளை சந்தித்து பேசுங்கள், நாங்கள் அடுத்த ஒரு சந்திப்போம். பிரச்சனை
முன்னாள் அமைச்சர் அவர்களே, ஒரே ஒரு நிமிஷம் நீங்களும் முடிச்சு.
உதயகுமார் மந்தமா,
கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்க தற்போது குறிப்பிட்ட அந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் அந்த வீடமைப்பு திட்டத்தை பற்றி நான் விடயங்களை கூற விரும்புகிறேன். குறிப்பாக இந்திய அரசாங்கத்தின் 4000 வீடுகளிலே 100 வீடுகளை தவிர மற்ற அனைத்து வீடுகளுக்கும் 100 வீடுகளுக்கு மட்டும்தான் அடிக்கல் நாட்டப்படவில்லை. அந்த 100 வீடுகளிலே கொஞ்சம் இருக்கு, மிச்சம் உள்ள வீடுகளில் 1490 வீடுகள் முழுமையாக முடிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டது. அதிலே இந்திய தூதுவரும் வந்து கலந்து கொண்டார். ஆகவே அதனை போக மீதியுள்ள 2400 வீடுகள் மட்டும்தான் குடிநீர் வசதியாக இருக்கலாம், மின்சார வசதி வழங்கப்படவில்லை. ஆகவே இதுதான் உண்மையிலும் அந்த அமைச்சின் மூலமாக செய்யப்பட்ட வேண்டிய திட்டங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் பல விடயங்களிலே தவறான புள்ளி, நீங்கள் அமைச்சராக இருக்கலாம், ஆனால் திகாம்பரம் அவர்கள் தான் அந்த சமயத்தில்
அமைச்சராக சொல்றது. கேளுங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது இல்ல, நான் சொல்றத ஃபுல்லா கேளுங்க. ஏன் பதறீங்க, பதறாதீங்க, சொல்றத
கேளுங்க.
நான் என்ன சொன்னேன்னா, நாளைக்கு என் அமைச்சு உங்க அமைச்சு மாதிரி தாராளமா வாங்க, புள்ளி வரத்தை நான் காமிக்கிறேன். இந்தியா தூதுவர பேரை நீங்க எழுத்திங்க, நானும் உங்கள்ட சொல்றேன். இந்தியா தூதுவர் மத்தியில தான் நாங்க கொட்டகையில 1000 பேருக்கு வீடுகளை கொடுத்தோம். அந்த மேடையில கூட சொன்னேன், அந்த வீடுகளை நான் கட்டலப்பா, அது வந்து முன்னாள் அமைச்சர் தான் கட்டினாரு. நான் வந்து உட்கட்டமைப்பு வசதிகள் தான் செஞ்சு கொடுத்தேன். இப்ப என்ன பிரச்சனைனு சொல்றீங்க இதுக்கு?
நீங்களும் அமைச்சு பொறுப்பை ஏற்ற பிறகு எத்தனை வீடுகள் கட்டினீங்க?
திருப்பி கேளுங்க,
பதறாதீங்க,
ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க.
காலே சீமித்தாய், காலே அவசானாய். உதயகுமார் மத்தமா வினாடிய தப்பறேன். உதயகுமார்
அமைச்சர்களே, இந்த பேரனை கொண்டு வந்தது மலை மக்கள் இந்த பிரச்சனைகளை நான் வெளிக்கொண்டு வருவதற்காக, இங்கு ஒருவர் அவரை குற்றம் சாட்டுவதற்கல்ல. ஆனால் உண்மையிலே ஆண்டாண்டு காலமாக நமது மக்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது, இது எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காரு, இங்கு பேச அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்காரு. ஆகவே இந்த விடயத்தை, வீடமைப்பு மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை, காணி பிரச்சனை இருக்கிறது, இந்தியாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் செய்திருக்கோம்.
இதனை
துரோகத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால ஏன் வேலை செய்ய முடியலன்னா, ஏன்னா நான் இந்த பிரச்சனையை இழுக்கல, இந்த பக்கத்துல இருக்கவங்க தான் சொன்னாங்க நாங்க 300 வீடு கட்டிருக்கோம். கட்டின காரணம் என்னன்னா, இருந்த வீட்டு அமைப்புக்கு இருந்த காசு எல்லாமே நாங்க வந்து உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு நாங்க செலவு பண்ணோம். சோ எனவே அதை விடுறேன், நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். கௌரவ மனோ கணேசன் உறுப்பினர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இல்ல, நான் வந்து இந்த சபையில்
மினிஸ்டர், யூ ஹேவ் 1 மினிட்.
நான் இந்த சபையில நான் வந்து
கல்தீர தேன்னு ஹயதக்வா விதராய் ஹயதக்வா விதர அவசர தீர
தீன். இல்ல, ஒரே ஒரு சின்ன கோரிக்கையை நான் வைக்கிறேன். என்னன்னா, இந்த சபையிலே ஒத்துக்கிறேன், ஆமா கௌரவ மனோ கணேசன் அவர்கள் வந்து ஒரு குறிக்கோள் இருந்தார், கட்டாயம் வடக்கு கிழக்குல இந்த பிரச்சனைகளை பேசி முடிச்ச மாதிரி மலையக மக்களுக்கும் இந்த பிரச்சனையும் பேசி முடிக்கணும். நாளைக்கு நம்மளுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனாலும் நாங்க என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு பாராளுமன்றத்துல பேசின விஷயங்களை நாங்க நாளைக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆகவே உங்களோட ஒத்துழைப்பு அதுக்கு தேவைப்படும். இன்னொரு விஷயம், இந்த நடைப்பயணம் சம்பந்தமா நான் கடைசி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு வந்து பெருமை இருக்கு, நான் ஒரு மலையக தமிழன். அப்படி இருக்கும் போது என் வரலாறு வந்து சரியான முறையில கொண்டு போயாகணும். என்னோட பூட்டன் கருப்பையா தொண்டமான ஒரு கண்காணியா தான் இங்க வந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து மாத்தலைக்கு போகும்போது முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தான் போனாரே தவிர மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போகல. இதை நான் இன்னவாத ரீதியா நான் சொல்ல, எனக்குன்னு என் பெருமை இருக்கு, எனக்குன்னு என்னோட அடையாளம் இருக்கு. ஆகவே இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்.
மன்னார் மாதிரி சமூகம் நடைப்பயணம் வந்து ஒரு சிவில் சமூகம் செய்யறாங்க. தமிழ் போ கூட்டணி வந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை நுரளியால செய்யறோம். அது ரெண்டு வேற வேற எல்லாரும் செய்யலாம் தான், எல்லாருக்கும் சுத்த உரிமை இருக்குதானே. மே கழுத்தாப்பட கழுத்தாப்பு யோஜனாவா சாமான கேனவா நாங்க
இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த 3000 மில்லியன் இந்தியா அரசாங்கத்துக்கு இந்தியா அரசாங்கம் நம்மளுக்கு நன்கொடையா கொடுத்திருக்கத வந்து என்னோட கோரிக்கை. இது வந்து எனக்கு புரியுது, நம்ம வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. ஆனா அதே நேரத்தில் நாங்க என்ன எதிர்பார்க்கணும்னா நிரந்தர தீர்வுகளுக்கு தான் இந்த 3000 மில்லியனை கட்டாயம் பாவிக்கணும்னு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்சை கொண்டாரு. அதே மாதிரி 200வது வருஷம் நிகழ்வு இருக்கு. இந்த நிகழ்வு இருக்கிறதுல வந்து நிறைய பேர் வந்து பல்வேறு கருத்துக்கள் விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனா இப்படி நம்ம ஒரு நிகழ்வு நடத்தி தான் ஆகணும், அப்பதான் நம்மளுக்கு இந்த இந்த சமூகம் இங்க இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆகவே இதுக்கும் அனைவரும் ஒத்துழைப்பீங்கன்னு நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ப்ளீஸ் வைண்ட் அப். பூமி ஸ்துதி. சபாய் கட்டுத்து ஹெட்ட பெருவாரு நமையத்தியதக்வா கல்தியனும்.